ஓம் சிவாய நம. சைவம்தா சார்பில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமூலர் திருமந்திர சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனாலதான் இந்த உலகம் ஆயிருக்கிறது. இந்த உடம்பும் மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லையா? ஆமா, நமது பெரியவர்கள் இந்த அஞ்சுக்கும் அஞ்சு தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள், ஐந்து ஊரை வைத்திருக்கிறார்கள். மண்ணுக்கு திருவாரூர், திருவொத்தியூர், காஞ்சிபுரம், மூன்றையும் சொல்லுவார்கள். மூன்று சாமியும் மண்ணால் ஆகியது. சரி, மூன்று மண்ணால் ஆகியது, இது எது ஒத்தி அப்படின்னு பார்க்கும்போது திருவாரூர் தான் ஒத்தி என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். ஆக நம்ம மண்ணில ஏதேனும் ஒரு தகராறு வந்ததுன்னா அவனை தங்கணும் இல்லையா? ஆமா, நம்ம ரத்தத்திலயோ அல்லது இதுலயோ ஏதாவது தண்ணியில இருப்பேர்னா திருவானைக்காய் கடவுளை தான் சேர்க்கணும். ஆமா, அதற்கு தெய்வம் திருவானைக்காவில் இருக்கிற கடவுளை தான் வைத்தார்கள். ஒரு காலத்துல திருவானைக்காவில பாத்தீங்கன்னா தண்ணி அந்த சிவலிங்கமே பாதிக்கு மேல மூழ்கி போயிடும். இப்போ அப்படி இல்லை, அது நம் வினை பயனோ நாட்டின் பயனோ என்னமோ இப்ப தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறது. நமக்கு இருக்கிறது போறோம்னு வச்சிருக்கலாம் போல இருக்கு கடவுள். தண்ணியில ஏதாவது தகராறுன்னு சொன்னா திருவானைக்கா கடவுளை தான் கேட்கணும். சரி, நீ கேட்கிறியான்னு என்ன கேக்குறீங்களா? நிச்சயமாக நான் ஒரு சின்ன வீடு வாங்க, சின்ன வீடுனா நீங்க ஏதாவது பொருள் வேண்ட போறீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை வந்துடுச்சு இல்லையா? சின்ன வீடுனா அளவுல வாங்கினேன். அது ஒரு கிணறு இருந்தது, கிணறு இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிவிட்டேன். வாங்கிட்டு பார்த்தா கிணத்துல தண்ணி இல்ல. கடவுளே, அந்த வீடு ரொம்ப ரிப்பேரான வீடு, ரிப்பேர் செய்து நான் குடி போகணும். அப்ப அங்க ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், இங்க ட்ரம் வந்து 10 ரூபாய்க்கு விக்கிறான், அதை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா. அவன் கொஞ்சம் வேலை செய்யறவன், ஒரு ட்ரம் தண்ணி கைகால அலம்புவான், 10 ரூபா போயிடும். நான் என்ன பண்ணேன், சரி தண்ணிக்கு கடவுளை வந்தாரே அவனை கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த கிணத்துக்கிட்ட போய் நின்று அந்த திருவானைக்கா தேவாரம் பண்ணேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, 1983 டிசம்பர் ஒரு வாரம் மழை சேர்ந்தாப்புல அடியோ அடின்னு அடிச்சது கிணத்துல தண்ணி வந்துருக்கு. இன்னைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சுத்தானே நான் அனுபவம் சொல்ல முடியும் இல்லவா? இன்னைக்கும் காலையில எழுந்த உடனே முதல் பக்கெட்ல தண்ணி விடும் மெல்லும் போது மறைகளாயின நான்கும் மற்ற பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திட திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூம்பனல் ஆனை காவுடை ஆதியை நாளும் இறைவன் எந்தடி சேர்வார் எம்மையும் அருளையாரேன்னு சொல்லித்தான் தண்ணி முழுவேன். ஆமா, 1983 எங்கே, 2002 வரலையும் அந்த அந்த கிணத்துல தண்ணி வற்றவே இல்லை. ஆமா, அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? ஆமா, அது போல நம்ம உடம்புல நெருப்பு இருக்கிறது. நெருப்பு இல்லைன்னு சொன்னாதான் போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, தொட்டுதானே பாக்குறான், தொட்டு தடவின்னு வருகிறது பாட்டுல பாக்குறான். சூடு இருந்தா சரி, இல்லாட்டிப்னா சரி, சூடு உண்டாகிறது கொண்டு போயிடுவோம் இல்லையா? ஆமா, சூட்டுக்கு கடவுள் தான், கடவுள் தான் திருவண்ணாமலை தேவாரத்தை திருவண்ணாமலை கடவுளை வச்சான் இல்லையா? ஆமா. சரி, காற்றுக்கு திருக்காலத்தி கடவுள், ஆகாயத்திற்கு சிதம்பரம். இதத்தான் சாமி சொல்றார், ஐந்தெழுத்தாலே ஐந்து பூதம் படைத்தனும், அஞ்சு எழுத்தாலே யோனி படைத்தனன், அஞ்செழுத்தாலே இவகலிடம் தாங்கினன், அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றானே. நடராஜாவுடைய உருவம் ஐந்தெழுத்து என்று சொல்லுவார்கள் இல்லையா? நாமசிவாய என்று சொல்லுவார்கள் இல்லவா? அவருடைய திருவுருவமே அஞ்செழுத்து என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அடுத்தபடி நமது சமுதாயத்திற்கு திருநீறு தான் மிக முக்கியம் என்று பேசப்படுகிறது. ஆமா, ருத்ராட்சம் என்பது பின்னால்தான் சொல்லப்படுகிறது. தேவாரத்துல திருநூற்றுக்கென்று ஒரு 11 பாட்டு இருக்கிறது, ருத்ராட்சத்துக்குன்னு பாட்டு இல்ல. ருத்ராட்ச மகிமை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, அதுலதான் அது வருகிறது. ருத்ராட்சம்னா என்ன அர்த்தம்? உருத்திர அட்சம், சிவனுடைய உருத்ரன், சிவன் அட்சம் கண், சிவனுடைய கண் மணி என்று இதற்கு பேர். கண்மணி என்றும் ஒரு பேர் உண்டு ருத்ராட்சத்துக்கு. திருநீர் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று பெரிய புராணத்துல வருகிறது. இன்னைக்கு நாம பாக்குற திருநீர் எல்லாம் அது அப்புறமா பாத்துக்குவோம். திருநீர் என்பது பசுஞ்சாணத்திலிருந்து சுட்டு பூசிக்கிறது தான் திருநீர். ரவுண்டா சொல்லிவிடுற, அது எப்படி எடுக்கணும் எப்படி பூசணும் என்றெல்லாம் வருகிறது, அது அப்புறமா பாத்துக்கும். பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது, பசுஞ்சாணத்தை சுட்டு பூசிக்கொள், அதுதான் விபூதி. சரி, அப்படி சுட்டு எடுக்கிற விபூதியை எதுல வைக்கிறது? நமது திருமுறைகள் அதெல்லாம் வகுத்து வைத்து சொல்லுகிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆமா, சரி, தங்க டப்பாவில் வைக்கலாமா? எல்லாரையும் முடியுமா? சரி, வெள்ளி டப்பாவில் வைக்கலாமா? எல்லாரையும் முடியுமா? சரி, அத பூசிக்கிறது எப்படி? உபதேச கிரமம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அங்க போக வேண்டாம், அது வேற படி, அங்க போக வேண்டாம், அது ரொம்ப கொஞ்சம் சிரமம் இல்லையா? ஒரு குருநாதனை அடுத்து அந்த உபதேசம் கேட்டுக்கணும். சரி, அது முடியாது, நம்மளால எல்லாராலையும் முடியல. ஏதோ 4 தடவை என்னது ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தா அவன் குருநாதன் ஆயிடுறான், அவன் மாலை போடுறான், அவன் வேட்டி எடுத்து கொடுக்கறான், அவன் குருநாதனாக ஆயிடுறான். நம்மள அப்படி கிடையாது இல்லையா? சிவாச்சாரியர்கள் அல்லது மடாதிபதிகள் தான் அவர்கள் அதை செய்ய முடியும். அதை எல்லாராலையும் அடுத்து செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தா 1000 of 10 கூட அது முடியாமல் போய்விட்டது. அதனாலதான் 5 ஓதுதல் என்பது நமது மரபுல குறைந்து விட்டது என்பது என்னுடைய அபிப்பிராயம் இல்லையா? இப்ப நான் உபதேசம் கேட்டவன், நான் 5 உபதேசம் கேட்டு ஜபம் பண்ணிட்டேன்னா நான் இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்ணலாம் என்று ஒரு நெறி வந்து விட்டது. ஆனால் எல்லோருக்கும் அது வந்திருக்கும், அது இல்லாததுனாலதான் அது பரவவில்லை என்று என்னுடைய அபிப்பிராயம். அது அப்புறமா பார்த்துக் கொள்வோம். ஆக அந்த விபூதியை சொல்லும் போது நீ நமச்சிவாய என்று பூசிக்கொள். நாவுக்கரசர், நாவுக்கரசர் சொல்றார் நமச்சிவாய என்று பூசிக்கொள் என்று தான் சொல்றார் சுவாமி. ஆமா, சந்திரம் சடையில் வைத்த சங்கரம் தாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல் வெளிமூர்த்தியாந்த மந்திரம் நமச்சிவாய நீர் அணியப்பெற்ற என்ன சிரமம் உனக்கு? விபூதி பூசிக்கிறதுன்னு வந்து கொடுத்து விபூதியை எடுக்கிற, சரி, விபூதி எடுத்து பூசும் போது நமச்சிவாய என்ன சிரமம்? சிரமம் இல்லையே, நமச்சிவாய் கொடுத்துருக்கிறான், நமச்சிவாய பூசிவிட, அவ்வளவுதானே. மந்திரம் நமச்சிவாயனாக நீர் அணிய பெற்றால் அப்படி செய்துவிட்டே ஆனால் வெந்தரும் வினையும் நோயும், உன்னுடைய வினையும் நோயும் அறந்துவிடும். நோய் என்பது இங்க உடற்பிணி மாத்திரமல்ல, உயிர்ப்பிணியும் சேர்த்து இல்லையா? ஆமா, வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விலகி தந்தே இன்னொன்னு சிவாய நம என்றும் பூசிவிடு என்றும் வருகிறது. கரு கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன் நாமும் பயின்றேன் உனதருளால். அந்த உனதருளால் இருக்கிறது. இந்த சிவாயனம் இவன் சொல்லாததற்கு காரணமும், இந்த விபூதி அவன் பூசிக்கொள்ளாததற்கு காரணம் அவனுடைய அருள் இல்லை என்றுதான் நம்ம விட்டுணும் இல்லையா? ஆமா, ஹா தருவாய் கிடந்தவும் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய் தெரிந்து உண்டண்ணாவும் பயின்றேன் உனதருளால் சிவாய நமையன்று நீர் அணிந்தேன் உனதருளால் சிவாய நமையன்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே திருமுறை காட்டுகிற வழி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ள நீரு செந்து ஒரு வாயு பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்றும் பூசிவிடலாம். இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்றதுக்கே எனக்கு சோம்பேறித்தனம்னா இந்த பத்து வார்த்தையா சொல்ல போறோம் இல்லையா? நமச்சிவாய என்று சொல்ல முடியாதவன் சிவாயனோ என்று சொல்ல முடியாதவனா இந்த பத்து வார்த்தை சொல்ல போறோம்? சிவாயனோடு பூஜிட்டு போயிடலாமே அல்லவா? ஆமா, அப்படி பூசிவிடு என்றுதான் நமது தேவாரம் நமக்கு நினைவூட்டுகிறோம் அல்லவா? ஆமா. ஆக ருத்ராட்சம் போட்டவனை பற்றி ருத்ராட்ச மகிமையில என்ன சொல்லப்படுகிறது? இப்ப திருநீற்றை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டினேன் தான், தெரியாததை நான் சொல்லிவிட்டேன் என்று நான் எண்ணவே மாட்டேன். என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஆமா, ருத்ராட்சத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? ருத்ராட்ச மகிமை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை எடுத்து பார்த்தேன். தேவாரத்தில் பாடல் இல்லை. அந்த ருத்ராட்ச மகிமையில என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா, ருத்ராட்சம் போட்ட ஒருவனை கரடி, புலி, சிங்கம், நாகம் போன்றது கிட்ட வராது அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், நான் பார்க் டவுன்ல குடியிருக்கிறேன், எட்டு மாடியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கரடியும் புலியும் அங்க என்ன வரப்போகுதுன்னு? பைத்தியக்கார, உன்னிட்ட வந்து போறவனே கரடியும் புலியுமா இருக்கண்டா? கரடியை விட பொல்லாதவன், நாகத்தை விட பொல்லாதவன், அதுதானே ஒரு நாள் கடிச்சான் ஒழிஞ்சு போயிடுவான், தினம் தினம் கடிச்சுக்கிட்டே இருப்பான், பெரிய ரோதனை அல்லவா? இந்த நாகத்தை போனவன் எட்ட போனா சரிதான் இல்லையா? ஆமா, சுவாமி அதைத்தான் சொல்லுகிறார். திருநீற்றை பத்தி திருமூலர் சொல்லுகிற கருத்து அபூர்வமான கருத்துக்கள். திருநீட்டை அவனே விபூதியை பூசிக்கொண்டிருக்கிறான். ஆமா, கங்காளம் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசிடலாம். பூசுறதுனால ஒரு மகிழ்ச்சி வரணும் இல்லையா? ஆமா, அது வராது. அது வரணும். நாம அல்வா சாப்பிட்டோம்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல இல்லையா? அல்வா சாப்பிட்டோம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அந்த மாதிரி சந்தோஷம் வரணும். நாம இன்னைக்கு விபூதி இட்டோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வரணும். அது வரணும்டா அப்படின்னு சொல்றார் திருமூலர். கங்காளம் பூசும் கவச திருநீட்டை மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாகில். இந்த சிவ சின்னத்தை அணியறதுல இவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரணுங்கிறது நாம நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று இல்லையா? ஆமா, அது செய்து பார்த்தா தான் தெரியும். பஞ்சாட்சரம் சொல்லணுங்கிற எண்ணம் இருந்தால் சொல்லிவிடும். சுவாமி சொன்னார், பட்டினத்தழிகள் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்சலத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தழ்வாய் கட்சியே கம்பதி. ஆமா, அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமை என்று சொல்லுகிறார்கள். அது போல மங்காமற் பூசி மகிழ்வீரே ஆமாயில் தங்கா வினைகளும் நீ போன ஜென்மத்துல செய்த வினை, இத்தனை ஜென்மாவுக்கு முன்ன செய்த வினை, இப்ப செய்துகிட்டு இருக்கிற வினை எல்லாமே போய்விடுமடா. நீ விபூதியை பூசிவிடு. 3000 ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் சொல்லுகிறது இந்த நீதியை. ஆமா,
மங்காவர் பூசி மகிழ்வீரே ஆமாயில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரேயே.
அவருக்கு என்ன கவலை? அவருக்கு என்னையா கவலை? அவருக்கு சிவனருள் கிடைத்து விட்டது, போய்கிட்டே இருக்கலாம்ல. நமது பரம்பரையில வருகிறவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் அவர். ஆமா, அதான் எழுதி வச்சார்.
கங்காளம் பூசி கூட்டும் கவசத்தில் நீட்டை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாயில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேவீரே.
இந்த உடம்ப வச்சுத்தானே எல்லாமே அல்லவா? எஸ்ஜி கிட்டப்பான்னு ஒரு பாட்டுக்காரர் இருந்தார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு புத்தகம் வெளியாயிருக்கிறது, ஒலி நூல் என்று அதற்கு பெயர். ஆர் கே விஸ்வநாதன் என்பவர் எழுதியிருக்கிறார். அது எனக்கு பாடம். நான் கல்லூரியில படிக்கும்போது, இசைக்கல்லூரியில படிக்கும்போது, அதில் சாரீரம்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதுறார் அவர். எடுத்த எடுப்பில் எஸ்ஜி கிட்டப்பாவை போன்று ஒரு சாரீரம் இந்த உலகத்தில் இனிமே தோன்றாது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவருடைய ரெக்கார்டு இருந்தா போட்டு கேட்டு பாருங்கள். கடவுளே கடவுளே, அவர் 29வது வயசுலேயே இறந்து விட்டார். 29 வயசு நினைத்திருப்பாரா அப்படி ஒரு சாரீரம் கிடைக்குமா? நினைத்திருந்தாரே ஆனால் இந்த உடம்பை அவர் அழித்திருக்க மாட்டார். ஆமா, அழித்துதான் அழித்து விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா ஆமா, அத சொல்றார். எத்தனையோ பேர் உடம்பை அழித்து விட்டார்கள். அதை சொல்றார். உடம்பார உடம்பாரழியில் உயிராரழிவர் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கிறதுன்னு ஒரு நெறி இருக்கிறது அல்லவா? ஆமா. சில யோகாசனங்கள், யோகாசனம்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க. கிடையாது, இந்த நாட்டில் யோகாசனம்னு எல்லோரும் போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கண்டிப்பா இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இழுத்தே மூடிவிடலாம். தேவையே இல்லை. யோகாசனம் என்பது என்ன? இரத்த ஓட்டம் தான் அது. ஆமா, இரத்த ஓட்டத்தை தான் உண்டாக்குகிறது அது. ஜவஹர்லால் நேரு தினந்தோறும் யோகாசனம் போடுவார். அவர் பங்களாவில் அந்த படமே இல்லையா? யோகாசன பயிற்சி தான் உடம்பை வளர்க்கறதுக்கு வழி. நிச்சயமாக எந்த மருந்திலேயும் அதை வளர்க்க முடியாது. நான் யோகாசன பயிற்சி உடையவன். ஆமா, இந்த வயசுலேயும் நான் திடம்படத்தான் இருக்கிறேன். காரணம், உடம்பை வளர்த்து கொள்ளணும். ஆமா, அதுக்காக வந்து நிறைய சாப்பிட்டாத்தான் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சி செய்தால் நிச்சயமாக உடம்பு திடமாகவே இருக்கும். அதைத்தான் சாமி சொல்ற.
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிர் வளர்த்தேனே, உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பில் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே.
சிவபூசை செய்வது என்பது அனுட்டானமே பண்ண முடியலங்கும் போது சிவபூசை எங்க செய்ய போறோம் இல்லையா? அதற்கு பல கிரியைகள் தேவைப்படுகிறது. இந்த அனுட்டானம் செய்வதற்கு 15 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா அரை மணி நேரத்துக்கு மேல போகும். அரை மணி நேரமாவது நிச்சயமா தேவைப்படும். இங்க கேட்டு பாப்போமா, இங்க இருக்கிறவங்கல எத்தனை பேர் சிவபூசை பண்றவங்க கேட்கலாமா? வேண்டாம், இந்த விஷ பரீட்சை நமக்கு தேவையில்லை இல்லையா? ஆமா, சாமி சொல்றாரு, அதுக்கு ஒரு சின்ன வழி சொல்றாரு. அதுக்காக நீ கவலைப்படாதரா. உங்க வீட்டுல ஒரு படம் இருக்கா, ஒரு பச்சிலை, ஒரு பச்சிலை என்பது வேற ஒரு பொருள் சொல்றாங்க, அது வச்சுனும் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி அவன் திருவடியில் வைத்து விடு. ஆமா, நான் தினந்தோறும் சிவபூசை பண்றவன் தான். சிவபூசையை எடுத்துட்டு போக முடியாது வெளியூர்ல, என்ன பண்ணுவேன், வெத்தலை பாக்கு போடுவேன். அத கிள்ளி வச்சு சிவனாக நினைச்சு அந்த வெத்தலை பாக்கிய கிள்ளியே ஒரு பிட்டு சாமி தள்ள வச்சுட்டு ஒரு கும்பிடு போட்டுவேன். திருமூலர் சொன்ன மாதிரிதான் நான் செய்து விடுவேன். வெளியூர் போனா இந்த சலுகையை வச்சுக்கிட்டே எப்போதும் சலுகையை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. சலுகையை சட்டமாக்குறான் இப்போ இல்லையா? எந்த சலுகையில் சட்டமாக்கி போடுறான், அது ரொம்ப தப்பு. ஆமா, அதத்தான் சொன்ன சாமி. இறைவர்க்கு ஒரு பச்சிலை முடியலையா? அந்த தர்மம் செய்ய உன்னால முடியலையா? யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. நம்ம நாட்டில் ஒரு படம் இருந்தது முன்ன எல்லாம், இப்ப அந்த படம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. பசுவின் படத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த தெய்வம் எந்தெந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா நாம பசுவை அடிக்க மாட்டோம் இல்லையா? ஒரு பிடி புல்லை கொடுத்து விடு. ஆமா, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. பெரியவங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைகளையோ பேரம் பேத்தியவோ அல்லது துறவிகளா இருந்தா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பிடி சோறு கொடுப்பாங்க. ஆமா, நான் வாங்கி சாப்பிட்டேன். திருப்பூரூர்ல குடியிருந்தேன் நான். என் தகப்பனர் தேவார பாடசாலைக்கு அடுத்தது எங்க வீடு. எங்க அப்பா தேவார பாடசாலையில கண்டக்கப்படியா இருந்தார். அதனாலதான் நான் தேவாரம் பாட வந்தேன். அங்க ஒரு சாமியார் இருந்தார். 12 மணிக்கு சாப்பிடும் போது அங்கே இருந்து கூப்பிடுவார், தமிழ்நாதோ அப்படிம்பார். ஓடுவேன், ஒரு பிடி சோறு நெய் சோறு என் கையில கொடுத்துருவேன். ஆமா, அதத்தான் சாமி சொல்றது. யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இது மூணு முடியலையா? இது மூணு முடியலையா? கொஞ்சம் பேசறத கொஞ்சம் இன்பமாத்தான் பேசிட்டேன். இன்னுரை தானே. நான் ஒரு நாள் கொஞ்சம் அன்போடு தான் பேசிவிடேன் இல்லையா? ஆமா, இனிய உளவாக இன்னாத கூறல் தனியின் காய்க வந்தட்டுன்னு ஒரு குறுக்குறள் இருக்கு. நான் ஒரு நாள் இந்த தாம்பரத்துல நின்னேன். கொஞ்சம் லேசா தூரல் போடுது. பொழுது போன வேளை நான் 66 பஸ்ஸுக்காக நிக்கிறேன். அங்க ஒரு டிடிஆர் வந்தார். அவர் இந்த இதெல்லாம் குத்திருப்பாரு. அவர் பார்த்த உடனே, ஐயா 66 பஸ் இங்க தானே என்னடா இந்த இரவு வேளையில மழை தூரல் போடுது, இப்படி விழுந்து புடுங்கறானே சொல்லிட்டு, இல்லையா நீங்க பிடிசில இருக்கீங்களே உங்களுக்கு தெரியுமேன்னு கேட்டேன். கண்ணு சரியா தெரியல.
கண் சரியா ஏண்டா வந்த அப்படிங்கிறான்.
எப்பா நீ பஸ்ஸையே சொல்ல வேண்டாம், நீ போய்கிட்ட சாமின்னு. இவ்வளவு சத்தம் போட்டு சொல்ற அவன், போய் பெரியவரே இங்கேயே நில்லு, 66 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல? சொல்லாமல சொல்ல மாட்டானே. அதான் சொல்றாரு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறக்கு இன்னுரைதானே. மனித வாழ்க்கையில இந்த பஸ்ஸுக்கு பின்னாலெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். ஒரு கணம் எண்ணிப்பார், மனைவி கொடுக்கிற சுகத்தை விட பிற மனைவி கொடுக்கிறது உனக்கு இன்பமாக இருக்குமா எண்ணிப்பார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான் சாமி. அதை நல்லா கரெக்டா எழுதி வச்சிருக்க. தவம் இருந்து பெற்ற தவ யோகி எழுதி வச்சிருக்கிறார். வீட்டுல மனைவி இருக்காடா, 108 பாத்துக்கிட்டு தெரியற
அகத்திருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர், ஆர்த்த மனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர், காய்ச்ச பலாவில் கனி உண்ண மாட்டாது இச்சம்பழத்துக்கு இடருற்றவாரே.
பலாப்பழம் என்பது இவ்வளவு பெருசு இருக்கும் இந்த சூளை இல்லையா? ஆமா, அது பலாப்பழம் கீழையும் காய்க்கும் மேலையும் காய்க்கும். இவர் சாப்பிட்டு போயிடலாம். இந்த ஈச்ச மரத்துல வந்து அந்த பழம் கீழே விழாது, இந்த மட்டைகள்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். அவை ஏறி அதை பறிச்சு போனான்னா முள்ளெல்லாம் குத்தும். அதுல சதையும் ஒரு நூல் அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு போய் வாயகிறதுக்கு நிக்கிறான் இவன். என்ன பைத்தியக்காரத்தனம்னு சாமி ஒன்று எழுதி வைக்கிறார் இதுல.
ஆத்த மனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமுங்காளையர், காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாது இச்சம்பழத்துக்கு இடருத்தவரே.
வாழ்க்கையை எப்படி படம் பிடிக்கிறார் பாருங்க. அவருக்கு என்ன கவலை? தவம் இருந்தாச்சு, சிவனருள் கிடைச்சு விட்டது, கண்ணை மூடிட்டு போய்கிட்டா இருக்கலாம். ஏன் எழுதி வச்சிருக்கிறார்? எழுதி வச்சது மாத்திரம் இல்ல, நமது முன்னோர்கள் அதை காப்பாற்றி வச்சாம் பாருங்க. எத்தனை வணக்கம் சொன்னாலும் தகும் இல்லையா? ஆமா, இன்னொருத்தருக்கு வறுமை வந்து விட்டது, அதை எழுதுறார் சுவாமி இந்த திருமூல சிமந்தத்துல. வறுமை வந்து விட்டதுன்னா எப்படி இருப்பான்?
புடவை கிழிந்தது.
புடவை என்பது பெண்கள் கட்டிக்கிறதுக்கு தானே நாம இப்ப நாம தீர்மானம் பண்றோம். கிடையாது, புடையில சுற்றப்பட்டதெல்லாம் புடவை தான். நான் சிலோனுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு கடை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. என்ன கடை? என்ன புடவை கடை? என்ன புடவை கடைனா? வெறும் புடவை தான் வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன். இல்லையா, துணி கடைக்கு புடவை கடைன்னு பேருனர். ஆக இடையில சுத்தப்பட்டதெல்லாம் புடவை என்று பேர்.
புடவை கிழிந்தது,
வறுமை வந்து வேட்டி கிழிஞ்சு போகும், அவ்வளவுதான். இந்த பக்கம் தச்சானா இந்த பக்கம் கிழியும், இந்த பக்கம் தச்சானா இந்த பக்கம் கிழியும் இல்லையா?
புடவை கிழிந்தது வாழ்க்கை போயிற்று,
தொலைஞ்சுதான் உன் வாழ்க்கை. என்ன அந்த ஆவேசமா சொல்றா தெரியுமா?
போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலரானார்.
உனக்கு வேண்டிய மண்ணு நீ யாரு நினைச்சா அவன்லாம் கிட்டவே வரமாட்டாண்டா. தர்மபுர சாமினா அந்த பக்கம் வர்றாண்டோ, ஏதாவது கேட்டுற போறான் அந்த பக்கமாக ஓடி போடும். அது என்ன மாதிரி அந்த தமிழ்ல அந்த படம் பிடித்து காட்டுறாரு பாத்தீங்களா? கிடைக்குமா இந்த தமிழ்?
அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். கொடை இல்லை, கோல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை, நாட்டில் இயங்குகின்றார்கே.
எப்படி நடப்பாங்க? எத்தனை நாள் பட்னியோ எப்படி நடப்பான்? நடக்க முடியுமா இவனால? நட இல்லை, கொடை இல்லை, கோல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நட இல்லை, நாட்டில் இயங்குகின்றார்கள். இன்னொன்று சாமி, இந்த கடைசி நிலையை நமக்கு நினைவூட்டுற, ஊரெல்லாம் கூடி நமது தமிழ் எப்படி இருக்கிறது என்று சுவைத்து பார்த்து விடுங்கள். இல்லையா, நினைவூட்ட வேண்டிய கடமை எனக்கு. அதை நாம திரும்பி பார்க்காமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நினைவூட்டுறதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதுட்டு பேரினை நீக்கி, அப்ப மூணு எழுத்து தான் வருது, பிணம், தவம், கட்டை என்றுதான் வரும். பேரை சொல்ல மாட்டான் இல்லையா? ஆமா, எடுத்தாச்சு அண்ணன் கேட்பான். பிணம் என்று பேரிட்டு சூரயம் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தார். இதற்கு பொருள் எழுதின போது எல்லாரும் என்ன எழுதினார்கள்? நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தாரேன்னு இது வரைக்கும் என்ன எழுதுனாங்க? இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் போய் தண்ணியில முழுவான். இப்ப எல்லாம் எல்லாரும் முழுவது இல்ல, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, இவங்க முழுக போறான் இல்லையா? அது ஒரு பக்கம். நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தாரேன்னா தண்ணியில மூழ்கி அவனை மறந்து விட்டு இவன் போய்விட்டான்னு இது வரைக்கும் பொருள் எழுதுனாங்க. இப்ப ஒரு பெரியவர் அதற்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறாரு? நீரினில் மூழ்கி நினைப்பு மறந்தாரு, தனக்கும் அப்படித்தான் மறந்து விட்டானா? அவன் போயிட்டான் சொல்லி இருக்கிறான், இவன் மாத்திரம் இருக்க போறானா என்ன? அதை மறந்து விட்டான்னு இவர் எழுதுறாரு இன்னைக்கு. அது நல்ல பொருள் இல்லையா? தனக்கும் அப்படித்தான் வரப்போகிறது என்று இவனுக்கு தெரிய மறந்து விட்டான் இல்லையா? இந்த அற்புதமான நீதியை அதுல தான் வருகிறது. ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதுட்டு தேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு உரையம் காட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு உழுந்தார்களே. நமச்சிவாய மந்திரத்தை நாயோட்டு மந்திரம்னு சொல்றாரு சுவாமி. அந்த சி என்ற சொல்லு நாயோட்டு மந்திரம்னு கையாள்றார் சுவாமி. அது எந்த அளவுக்கு சரியோ எனக்கு தெரியாது. சொல்லும் போது அந்த சி என்ற சொல்லத்தான் அவர் நினைவூட்டுகிறார் என்று நான் எண்ணுகிறேன். பெரியவங்களாகிய நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ? நாயோட்டு மந்திரம் நான் மறைவேதம், நாயோட்டு மந்திரம் நாதம் இருப்பிடம், நாயோட்டு மந்திரம் நாதாந்த சோதி, நாயோட்டு மந்திரம் நாம் அறியோமே, நாம் அறியோமே. கல்லா அரசனும் காலனும் நேரொப்பார், படிக்காத அரசன். நேத்து பெரிய புராணம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், மனுநீதி புராணம். கடவுளே கடவுளே, சேக்கிழார் காட்டியதை ஒருத்தர் எழுதிட்டு வர்ற, கண்ணுல தண்ணி தான் வருது. என்ன அழகு இந்த மனுநீதி சோழன் வரலாறு சொல்லும் போது. கல்லாரதனும் காலனும் நேர் ஒப்பார், கல்லா அரசனில் காலன் மிக நல்லன், கல்லா அரசன் அறம் ஓரான் கொல்லென்பான், நல்லாரை காலன் அணுகில்லானே. ஆமா, அவன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் வருவான், தினம் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி மடங்கில் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள். ஆய்வரும் துன்பம் என்ன? துன்பங்களாய் வரும் அர்த்தம். ஆமா, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் போய் ஒருத்தன் கேட்டானா, யோ ஆசை விடுறதுன்னா எப்படியா முடியும்? உன்ன போல சாமியாரா இருந்தா முடியும், எனக்கடியா முடியும்? ஆசை விட்டாக்கா ஆனந்தம் வருமோ? இங்க வா, நான் காட்டுறேன்னு ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு போனாராம். ஒரு பருந்து என்ன பண்ணுச்சு, ஏதோ கீழே கிடந்த ஒரு தவக்கலையை அப்படி தூக்கிட்டு போச்சு. அது தூக்கிட்டு போறத பார்த்து இந்த காக்கா எல்லாம் அது கூட துரத்திக்கிட்டே போச்சு. அது துரத்திக்கிட்டே போச்சு, இதுவும் ஓடிச்சு, இதுவும் போச்சு, இதுவும் போச்சு, இதுவும் போச்சு, அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. கடைசியில அந்த அது கால்ல இருந்து இந்த தவக்கலை பொத்துன்னு கீழே விழுந்துட்டு, விழுந்த உடனே எல்லாரும் இந்த தவக்கலையை பார்த்துட்டு போயிட்டு அந்த காக்கா அந்த இதை விட்டுடுது பத்தியா, அந்த ஆசையை அதை விட்டவுடனே அதெல்லாம் ஓடி போச்சு பத்தியா. அந்த மாதிரி விட்டுடுன்ட்டார் அவர். அந்த மாதிரி ஆசையை நாம நம்மளுடைய பணத்து மேலேயோ நம்மளுடைய சொத்து மேலேயோ ஆசை இருக்கிறது தப்பு இல்லை. என்ன பொறுத்தளவுல இன்னொருத்தனுடைய பணத்திலேயும் இன்னொருத்தனுடைய சொத்திலையும் நாம் ஆசை கொள்ளுவதுதான் தப்பு என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அல்லவா? ஆமா. ஆக இந்த மாதிரி அதுல பலாச்சுளையா அது என்னன்னு சொல்றது இந்த திருமூல திருமந்திரத்துல. நான் ஏற்கனவே எல்லாம் படித்ததுதான், இப்ப நான் பார்க்கிற கண் வேற. அதை ரெக்கார்ட் செய்யணும்னு சொல்லும் போது அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா தேவாரத்துல கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லையே. ஏழாவது நூற்றாண்டுல தோன்றிய தேவாரத்துல கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லையே. கிமு 600வது நூற்றாண்டுல இவ்வளவு எளிமை காணப்படுகிறது. இதனை காப்பாற்றி வைத்து விட்டார்களே நமது பெரியவர்கள் என்று எண்ணி இரும்போது எழுதினேன். எனக்கு பொறுக்கல. நான் இப்ப 12 திருமுறையை பத்தி இப்ப வரிசையா சொல்லிட்டு வரேன். திருமுறை அமைப்பு எப்படி இருக்கிறது என்று இப்ப முதல் திருமுறையில ஒரு 5-6 பதிகம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த திருமூல திருமந்திரத்திலிருந்து ஒரு 10 பாட்டை இந்த தமிழ் இன்பத்தை இந்த நண்பர்களுக்கு நாம பகிர்ந்து விட்டால் என்ன அப்படின்னு நினைத்து ஒரு 10-20 பாட்டு எழுதிவிட்டேன். ஒரே ஒரு அம்பிகை தோத்திரம் சொல்லி அம்பிகை தோத்திரம் வருகிறது. ஆமா, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு, ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி தாயும், ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி மகளும், ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி மகளும் ஆமே. தாயும் தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. பெரிய சித்தாந்தம் படிக்காத எனக்கே இவ்வளவு எளிமையாக புரிகிறது. இப்படி ஒரு எளிமையான தமிழ், அருமையான தமிழ், தவமிருந்து பெற்ற தமிழ், எல்லோரும் சேர்ந்து நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சி காத்திருக்கிறோம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், 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 சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம். நம பார்வதி பதயே.